இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எங்களுக்கு உயிராக வந்தீர், நீர் எங்களுக்கு வாழ்வாக வந்தீர், என்னிடத்திலே நாம் எல்லாருக்கும் நீரே போதுமானவராயிருக்கிறீர், உம்முடைய உயிரையே எங்களுக்கு தியாக பலியாய் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், எங்களுக்கு நீர் புது வாழ்வு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், விலை மதிக்க முடியாத உம்முடைய தூய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் மீட்டுக்கொண்ட அன்பு தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவர், எங்கள் கரங்களை உயர்த்தி மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் யூ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா பிதாவே இயேசுவே ஆராதிக்கின்றோ, ஆவியானவரே ஆராதிக்கின்றோ. கூடுமானவர்கள் விழுந்தால் படியிட்டு நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே நன்றி தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி பிள்ளைகள் ஆராதனை செய்கிற நேரத்திலே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக, கட்டுக்களை அறுக்கிற வல்லமை, சுமைகளை நீக்குகிற வல்லமை, நோய்களை குணமாக்குகிற வல்லமை, தீய சக்திகளிலிருந்து விடுதலை ஆக்குகிற வல்லமை, இருளை அகற்றுகிற தேவ பிரசன்னம், இதுவுமே ஆராதனை செய்கிற எல்லோர் மேலும் இந்த நேரத்தில் இறங்கி வந்து விடுதலை கொடுக்கட்டும். இதை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதே விடுதலை அடையற்றும். ஆண்டவரே, விடுதலை அடையற்றும். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரும் விடுதலை அடையும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆராதிக்கிறோம், இயேசுவேயுமே ஆராதிக்கிறோம், தூய ஆவியாரேயுமே ஆராதிக்கிறோம். அமைதியாக உட்கார்.
God our Father, thank you for giving us another day to live in the world, and thank you for gathering us here today to learn about your teachings of how you live and your morals. Lord God, you are with us when we pray, when we study for tests, when we travel around, when we lose a loved one, and even when everyone abandons us. You are there, are the Lord, guiding us, protecting us, and helping us in time of our need. Lord God, help us to repay everything you did for us. Help us to help others in time of their need. Help us to pray for others, and help us to live as children of God. Through the Holy Spirit, give us the power of your grace so that we may walk in the light of Christ and serve you faithfully. We ask this in the name of Jesus the Lord. Amen.
Thank you.
விண்ணப்பங்களும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஸ்காபோவில் நடைபெறப்போகும் நத்தர் சிறப்பு கூட்டம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மிஸ்ஸாக்காவில் நடைபெறப்போகும் நத்தார் ஒளிவிழாவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஸ்காப்ரோவிலும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மிஸ்ஸாக்காவிலும் நடைபெறப்போகும் வருட இறுதி நன்றி கூட்டங்களும் ஆசீர்வாதமாக நடைபெற வேண்டும் எனவும் மன்றாடுவோம். மிஸ்ஸாக்கா நன்றி நற்செய்தி குழுவில் பணியாற்றி வரும் பாடல் குழு பணியாளர்களுக்காகவும், இசை பணி பணியாளர்களுக்காகவும், மண்டப ஒழுங்கு பணியாளர்களுக்காகவும், தேநீர் பரிமாறும் பணியாளருக்காகவும், சிற்றுண்டியல் கொடுத்துதவும் குடும்பங்களுக்காகவும் செபிப்போம். திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரே என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். உங்கள் மன்றாட்டு உன் திருமுன் வருவதா. ரெண்டு நன்றிகள் சொல்லி போட்டோம். 9 மாத குழந்தை கண்டுபிடிக்க முடியாத நோயோடு இருந்ததென்று சென்ற முறை
விண்ணப்பம் கேட்டிருந்தோம். இந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகம் என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். எனவே அதற்காகவும் வீண் மனக்குழப்பத்தில் இருந்த ஒரு சகோதரனுக்கு மனக்குழப்பம் மாறி ஆசீர்வாதமான பதில் கிடைத்ததற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லோரும் கரங்களை தட்டுவோம். ஆண்டவரும் விண்ணப்பங்கள். கார் விபத்திலே உள்ளுறுப்புகள் செயல்பட முடியாமல் இருக்கும் இந்து சமய குடும்ப சகோதரி பரிபூர்ண குணமடையவும், ஒரு வருடத்திற்கு மேலாக தலையில் அடிபட்டு ஆபரேஷன் செய்த நோபர்ட் என்ற சகோதரன் நோர்வேயில் இருக்கிற அந்த சகோதரனுக்கு பரிபூர்ண குணமடையவும், தொடர்ந்து வேலை செய்ய முடியாதபடி இடுப்பு வலியினாலும் கால் வலியினாலும் வேதனைப்படும் குடும்ப சகோதரி குணமடையவும், கண்டுபிடிக்க முடியாத நோயினால் உயரும் சகோதரி குணமடையவும், தங்கள் பிள்ளைகள் இருவரும் இறை வார்த்தை வழிநடக்க வேண்டும் என்ற பெற்றோரின் கவலை தீரவும், பெற்றோரை விட்டு பிரிந்து போன இளம்பன் இரசித்தபடி வாழ்க்கை துணையை தெரிவு செய்யவும், வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றமான ஆசீர்வாதமான வழி திறக்கப்படவும், ஐரோப்பிய நாட்டிலே வேலை தேடும் வாலிப சகோதரி வாலிப சகோதரன் கனடாவில் வேலை தேடும் குடும்ப சகோதரிக்கு வேலை கிடைக்கவும், இன்று திருமண அனுசரியை நினைவு கூறும் தம்பதியினர் இறையாசில் கிடைத்தது. நாம் எல்லோருமாக இந்த பாரத்தோடு இந்த விண்ணப்பங்களை எல்லோரும் அழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவர் நல்லவர், கரங்களை உயர்த்தினா கரங்களை நிரப்புவார் அந்த விசுவாசத்தோடு நாங்கள்
பதினாலாம் அதிகாரம் 22 33 வசனங்கள் பக்கம் 32. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையில் இருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்முடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் கடையில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்றி வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயங்கொண்டாய்? அவர்கள் படையில் ஏறியதும் காற்று அடங்கியது. படையில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமன் என்றனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
நாமக்காரவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களும் கடல் மேல் நடக்கலாம் என்ற தலைப்பில் இருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பல வாரங்களாக. இந்த கடல் மேல் நடக்கலாம் என்றால் பிசிக்கலாக கடல் மேல் நடப்பதல்ல, அதாவது நமது வாழ்க்கையிலும் கூட சில புயல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நாம் வெற்றி கொள்ள முடியும் என்ற தலைப்பில் தான் நாம் தியானிக்கிறோம். முடியாது என்று அல்ல, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்து எல்லாவற்றையும் வெற்றி கொண்டதினாலே கிறிஸ்தவர்களாகிய நாம் முடியாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நமக்கு அவர் வெற்றி கொள்ள உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பல இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால் முடியாது முடியாது என்று சொல்லுகிற பலரை நான் இன்றைக்கு ஜெபத்திலே சந்திக்கிறேன். வேலை இடத்திலே பிரச்சனையா இருக்குது, அதனாலே தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. வீட்டிலே பிரச்சனையா இருக்கு, அதனாலே இனி குடும்பமாய் சேர்ந்து வாழ முடியாது. பிள்ளைகளால் பிரச்சனையா இருக்கு, அதனாலே பிள்ளைகளை சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கிறது. பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறது. என்னுடைய உடலிலே நோயா இருக்கிறது, ஆகவே என்னால இனி அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியாது என்று இப்படி பல விடயங்களை மக்கள் இன்றைக்கு முடியாது 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 என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். நாமும் கூட சில நேரத்திலே முடியாது என்ற நிலைக்கு கூட வந்து விடலாம். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நம்மால் முடியாது என்று சொல்ல முடியாது, முடியும். ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம் என்றால் நிச்சயமாக நாமும் அதிலே வெற்றி கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த திருமறை பகுதி நமக்கு திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இயேசு கடல் மேல் நடந்தார், அதுபோல பேதுருவும் நடந்தார். இயேசு கடல் மேல் நடந்தார் என்றால், பேதுருவும் நடந்தார் என்றால், நாமும் நமது வாழ்க்கையில் வீசுகின்ற புயலிலே அல்லது நாம் சந்திக்கின்ற போராட்டங்களிலிருந்து வெற்றி அடைய முடியும் என்பதுதான் செய்தியாகும். ஆகவே யாரும் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்க்கையை புது வாழ்வாக மாற்றலாம். இந்த செய்தியை சொல்லுகிற நான் கூட ஒரு காலத்திலே என்னால் இனி வாழவே முடியாது, மரணம் என்பதுதான் எனக்கு விருப்பமான ஒன்றாக தெரிந்தது. மரணம் இன்றைக்கே வந்துவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக நான் போய்விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் தூய ஆவியானவர் பேசினார், நீ ஏன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? கடவுள் உனக்கென்று ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரே, அதை அடைய வேண்டும் என்று ஏன் நீ ஆசைப்படக்கூடாது என்று ஜெபத்திலே தூய ஆவியானவர் பேசினார். அப்ப அன்றைக்கு அவர் பேசிய பொழுது பாருங்கள், அறையிலே அன்றைக்கு அவர் பேசியதனால்தான் இன்றைக்கும் நாம் இன்றைக்கு உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த சூழலிலே நாம் இருக்கும் பொழுது சில நண்பர்களோ அவர்களுக்கு அந்த நேரத்திலே உற்சாகப்படுத்தக்கூடிய அறிவுரைகள் அவர்களால் கூற முடியவில்லை. இனி வாழ்க்கை என்றால் இப்படித்தான், எத்தனையோ பேருக்கு இப்படி வந்திருப்பது போல உனக்கும் வந்திருக்கிறது, இதில் இப்படிதான் எல்லாருமே என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்றுதான் அவர்கள் சொன்னார்களே தவிர, உன்னாலும் வெற்றி கொள்ள முடியும், உனக்கும் எதிர்காலம் ஒன்று உருவாகும், கடவுள் உன்னை உயர்த்துவார் என்று அன்றைக்கு யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஜெபத்திலே நம்மோடு பேசினார். அதனாலதான் இன்றைக்கும் அவருக்குள்ளே வாழ முடிகிறது. அந்த செய்தியை தான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறோம். முடியாது என்று நாம் முடிவு கட்டுவதற்கு மேலாக இயேசுவால் முடியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே வருவோம் என்றால் அவர் நிச்சயமாக நம்மை வாழ வைப்பார். ஆகவே இந்த கடல் மேல் நடத்தல் என்ற பகுதியிலே இதற்கு முன்பு இயேசுவிடம் வாரன் என்றால் பேதுரு என்ன சொன்னார் என்றால் புயல் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசுவே நான் உம்மிடத்திலே வர ஆணையிடும் என்று கேட்டுக்கொண்டார். அதுபோல அதை பற்றி நாம் நிறைய விடயங்களை தியானித்தோம். அதைத் தொடர்ந்து அடுத்த தலைப்பில் என்ன தியானித்தோம் என்றால் எதை பெரிதாக பார்க்கிறீர்கள் என்ற தலைப்பிலே இப்பொழுது சில வாரங்கள் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த தியானத்தை இடையில மிஸ் பண்ணினவர்கள் எங்களுடைய இணையதளம் tamilgoodnews.com போய் நீங்கள் அதை கேட்கலாம் என்றால் இடையில நீங்கள் விட்டீர்கள் என்றால் தொடர்ச்சியாக அந்த இடையிலே பகுதியை நீங்கள் மிஸ் பண்ணி விடலாம். அதனால நீங்கள் கேளுங்கள், உண்மையிலே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். போன முறை எங்களுடைய செய்தியை இணையதளத்திலே கேட்ட ஒரு சகோதரி யூரோப்ல இருந்து எனக்கு சொன்னார்கள் என்னென்றால் உங்களுடைய செய்தி பிரதர் இஸ் லைக் கவுன்சிலிங். நானும் கவுன்சிலிங் போயிருக்கிறேன், ஆனால் உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது நான் கவுன்சிலிங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே இருந்தே அந்த கவுன்சிலிங்கால் இறை வார்த்தையிலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு விடயங்களும் என்னுடைய உள்ளத்தை எவ்வளவோ ஆற்றுகிறது என்றவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகள் அன்பானவர்களே கவுன்சிலிங் என்று சொல்லப்படுவதில் கடவுள் நமக்கு ஆலோசகர் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆகவே அவரே நம்மை இலவசமாக நமக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுக்கிறவர். ஆகவே அதை நாம் கவனத்தோடு கேட்போம் என்றால், மிஸ் பண்ணாமல் அதை தொடர்ச்சியாக கேட்போம் என்றால் அதிலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஆகவே எதை பெரிதாக பார்க்கிறீர்கள் என்ற தலைப்பிலே நாம் என்ன பார்த்தோம் என்றால் பேதுரு கடல் மேல் நடந்து வரும் பொழுது அவரால் நடக்க முடிந்தது என்றால் இயேசு சொன்னார் நடந்து வா என்று. அப்ப அது வரைக்கும் அவர் இயேசுவின் வார்த்தையை பார்த்துக் கொண்டு வரும் வரைக்கும் அவரால் நடக்க முடிந்தது. ஆனால் எப்பொழுது பெரும் காற்றை பார்த்தாரோ அப்பொழுது இயேசுவை விட அவர் அந்த காற்றை பெரிதாக பார்த்தார். அப்பொழுது அவர் மூழ்க ஆரம்பித்தார். இயேசு தூக்கி எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அவர் கடல் மேல் நடக்கும் பொழுது புயல் நின்று விட்டதா? இல்லை, கடல் மேல் நடக்கும் பொழுதும் புயல் வீசிக்கொண்டுதான் இருந்தது. கடல் மேல் அவர் நடந்து வரும் பொழுதும் பெரிய அலை வீசிக்கொண்டுதான் இருந்தது, ஆனால் அவர் நடக்க முடிந்தது. ஆனால் திருமறை சொல்லுகிறது பேதுரு பெரிய அலையை பார்த்து பயந்து மூழ்கி போகும் பொழுது. அப்ப அதுவரைக்கும் அவர் பார்க்கவில்லையா? பார்த்தார். ஆனால் பெரும் அலையை பார்த்தாலும் இயேசுவை கண்டவுடனே அந்த அலையை விட இயேசுவை தான் பெரிதாக பார்த்தார். அதனாலே அவரால் நடக்க முடிந்தது. ஆனால் இயேசுவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கூட வீசுகிற அந்த புயலை பெரிதாக பார்த்த உடனே அவரால் நடக்க முடியாமல் போய்விட்டது. அதுபோலதான் நாம் ஆண்டவரை ஆராதனை செய்தாலும் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறை வார்த்தையை நாம் படித்தாலும் சில நேரத்திலே நம்மை அறியாமல் நாம் சந்திக்கின்ற பிரச்சனையை பெரிதாக பார்க்க ஆரம்பித்துடுவோம். எப்பொழுது அதை பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் மூழ்கி போக ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவை எப்பொழுதெல்லாம் பெரிதாக பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவுக்குள் வெற்றி அடைவார்கள், அவர்களால் நடக்க முடியும் என்றால் இயேசு பெரியவர் எல்லாவற்றையும் விட. அதனாலே அவர் அவர்களுக்கு பரிபூர்ண பலன் கொடுக்கிறார். ஆனால் எப்பொழுது நாம் உலகத்தையோ அல்லது உலகத்திலிருந்து சந்திக்கின்ற பிரச்சனைகளையோ பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது பாருங்கள் அந்த பிரச்சனையினாலே நாம் மூழ்கி போக ஆரம்பிக்கிறோம். அதை பிடிச்சிடலாமே செல்வியக்கா, ஏன்னா அது அடிபட்டா இதா போயிடும். பரவாயில்ல, அதுவும் அந்த நேரத்தில் ஒரு லைஃப் உண்டாகட்டும் அதுக்கு. சி, அப்படி பிடிக்க தெரியும். தேங்க்யூ. அது வந்து அவருக்கு அப்படி அங்க வீட்டுல பழகுன அப்படிதானே தெரியுது. அது போல அப்படிதான் நம்முடைய இறை வார்த்தையை கேட்டு கேட்டு சில விஷயங்களை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாமும் நமது வாழ்க்கையில வெற்றி கொள்ள முடிகிறது. சரி, அதையும் சேர்த்துக் கொள்வோமே அதோடு. சரி, தேங்க்யூ. அதனாலே இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால் எப்பொழுது நாம் வந்து நமது வாழ்க்கையிலே உலக காரியங்களை அல்லது நாம் சந்திக்கின்ற பிரச்சனை பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இயேசுவை விட அது பெரிதாக நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது அதனாலே நமக்கு பயம் வருகிறது, அதனாலே நமக்கு வருத்தங்கள் வருகிறது, அதனாலே நாம் தாண்டு போக ஆரம்பிக்கிறோம், அதனாலேயே நாம் மூழ்கி ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கிழமையும் நாம் இந்த இடத்திலே வருகிறோம், ஒவ்வொரு நாளும் தொலைபேசி மூலம் நச்செய்தியை சொல்லுகிறோம், ஒவ்வொரு கிழமையும் வானொலி மூலம் சொல்லுகிறோம். ஏனென்றால் யாரும் நீங்கள் தாண்டு போய்விடக் கூடாது, யாருமே ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி வாழ்க்கையை இழந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான். ஆகவே நாம் இயேசுவை பெரிதாக பார்ப்போம். நாம் சந்திக்கின்ற பிரச்சனை அல்லது உலகத்தை நாம் பெரிதாக பார்ப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்பதை பற்றி நிறைய நாம் பார்த்து விட்டோம். அதை சுருக்கமாய் சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். முதலாவதாக, மக்களின் வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது இயேசுவை பெரிதாக பார்க்கிறீர்களா என்று நாம் தியானித்தோம் என்றால் இந்த பகுதியை நாங்கள் 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே இருந்து தாவீதும் கோலியாத்தும் சண்டை பிடித்த அந்த சம்பவத்திலே தான் இதை இதோடு இணைத்து நாம் பார்க்கிறோம். எப்படி பேதுருவால் நடக்க முடிந்தது, தாழுகிறார், அதுபோல தாவீதும் கோலியாத்தும் ஒரு போரில் நிற்கும் பொழுது கோலியாத் ஒரு பெரிய ராட்சதனாய் நிற்கிறார், தாவீது வந்து ஒரு சிறியவராயிருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அந்த பெரிய கோலியாத்தை தாவீதனால் வெற்றி கொள்ள முடிந்தது. அதனாலே அதிலிருந்து சில சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். நமக்கு முன்பாக கோலியாத்தை போல அல்லது பெரும் காற்றை போல பெரும் அலையை போல ஒரு பிரச்சனை வரும் பொழுது எப்படி நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதற்காக அதிலிருந்து நாம் தியானிக்கிறோம். முதலாவதாக மக்களின் வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது இயேசுவின் வார்த்தைகளை அல்லது இயேசுவை பெரிதாக பார்க்கிறீர்களா என்று நாம் தியானித்தோம் என்றால், தாவீது சண்டைக்கு வரும்பொழுது அந்த காலத்திலே அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அரசனாக இருந்த சவுல் மன்னர் என்ன சொன்னால், நீ அவரோடு சண்டை பிடிக்க முடியாது, நீ உனக்கு என்ன பயிற்சி இருக்கு அப்படின்னு நான் சொன்னான். ஆனாலும் தாவீது அதை மீறி வெற்றி கொள்கிறார். அதுபோல நாம் விசுவாசத்திலே வளரும் பொழுது மக்களிடத்திலிருந்து அல்லது நாம் கேட்கிற சில காரியங்களில் இருந்து கடவுளால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் என்ன செய்ய போறார் இதிலே அப்படி என்று சொல்லி சில கருத்துக்கள் வரலாம். அப்படி வரும்பொழுது உண்மைதான், கடவுள் நமக்கு என்ன செய்வார் என்று நாம் சொல்வதற்கு மேலாக கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, உலக வழிகள் பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது இயேசுவை பெரிதாக பார்க்கலாம் நாம் தியானித்தோம் என்றால், சவுல் மன்னன் தாவீது நான் சண்டை பிடிக்க போவேன் என்று சொன்ன உடனே சவுல் மன்னன் என்ன செய்தார் என்றால், நீ என்ன போருடைய இல்லாமல் இருக்கிற, அதனால என்னுடைய போருடைய நீ அணிந்து கொண்டு போ என்று சொல்லி போருடைய கொடுத்தார். ஆனால் தாவீதால் அதை போட்டுக் கொண்டு போக முடியவில்லை, அதை கலட்டி வைத்துவிட்டு தானாக போகிறார். அதுபோல உலகத்திலிருந்து பார்த்துக்கொண்டால் உங்களுக்கு கவலையா இருக்குதா, அப்ப நீ கொஞ்சம் குடிச்சு பார், உனக்கு பிரச்சனையா இருக்குதா, அப்ப நீ இந்த இடத்துக்கு போய் பார், உனக்கு இதனாலே கவலை தாங்க முடியாமல் இருக்குதா, அப்ப வா கொஞ்ச நேரம் போய் அங்கிருந்து அதை கதைப்போம், இங்கிருந்து இதை கதைப்போம், அதை செய்து பார்ப்போம், இதை செய்து பார்ப்போம் என்று உலகத்திலிருந்து பல வழிகள் வரும். அதனாலே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் இல்லை. தாவீது என்ன செய்தால், அதெல்லாம் களைந்து விட்டு இயேசு கடவுளுடைய நாமத்திலே அவர் போராடுவதற்கு போனார். அதுபோல நாம் உலக வழிகளை பெரிதாக பார்க்காமல், உலக வழிகளால் நமக்கு வாழ்வு உண்டாகும், நமது வாழ்க்கையில விடிவு வரும், நமது வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும், அவரால் வரும் இவரால் வரும் என்றெல்லாம் பார்ப்பதற்கு மேலாக கடவுளையே நாம் நம்புவோம், அப்பதான் நமக்கு வெற்றி. மூன்றாவது, பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது இயேசுவின் வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறீர்களா என்று தலைப்பிலே தியானித்தோம் என்றால், தாவீது சண்டைக்கு போகும் பொழுது அவர் 5 கூலான் கற்களை தெரிந்தெடுத்துக் கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அந்த சிறிய கல்லினாலே அந்த பெரிய கோலியாத்தையே வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப தாவீது அந்த கோலியாத்தோட சண்டைக்கு போகும்போது அந்த சிறிய கல்லை பெரிதாக பார்த்தார். இந்த கல்லை கொண்டு என் ஆண்டவர் அவரை வீழ்த்துவார் என்று பெரிதாக பார்த்தார். அப்போ ஒரு அந்த பெரிய மனிதனோடு கல்லை கொண்டு சண்டைக்கு போவதை நினைத்தாலே எல்லாரும் சிரித்திருப்பார்கள், இது என்ன வேடிக்கையா இருக்கிற என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் தாவீது வெற்றி கொண்டார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இறை வார்த்தையை நாம் ஆயுதமாக அந்த கல்லாக எடுத்துக்கொண்டோம் என்றால், இது சில பேருக்கு சிறிதாக தெரிகிறது, சில பேருக்கு அவம், இது என்ன, இது சும்மா கடவுள் கடவுள் வார்த்தை வார்த்தை பைபிள் பைபிள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில பேர் இதை சின்னத்தனமாய் நினைக்கிறார்கள், ஏளனமாய் பார்க்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், கோலியாத்தை போலன்னா எந்த பெரிய புயல் வந்தாலும் சரி, எந்த பெரிய மலை போன்ற அலை வந்தாலும் சரி, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் அதை வெற்றி கொள்ள முடியும். இதுதான் உண்மை. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெறும் சும்மா ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் இல்லை. நாம் என்ன ஒரு ஆராதனை செய்து விட்டு போவதனாலே, பெரிய பெரிய கோயில்களை கட்டி கொண்டிருப்பதனாலே கிறிஸ்தவம் வாழவில்லை. மாறாக இறைவனுடைய வார்த்தை தான் இன்றைக்கு மக்களை வழி நடத்துவதனால், அதனால்தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இறை வார்த்தையை நாம் பெரிதாக நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு. நான்காவதாக, உங்களை எதிர்த்து நிற்கும் பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது உங்கள் செபத்தை பெரிதாக பார்க்கிறீர்களா என்று நாம் தியானித்தோம் என்றால், தாவீது அதற்கு பின்பு கோலியாத்தோடு சண்டை பிடிப்பதற்காக முன்னேறி போகிறார். அதுபோல செபம்தான் நம்மை முன்னேற்றி செல்ல வேண்டும். சரி, நான் அதை சுருக்கமாய் முடிக்கிறேன் என்றால் அதிலே நிறைய நேரம் நான் செலவழிக்க விருப்பமில்லை. ஐந்தாவதாக, செபத்தில் பிரச்சனை எவ்வளவு பெரிது என பார்க்கிறீர்களா, செபத்தில் பிரச்சனை எவ்வளவு பெரிது என பார்க்கிறீர்களா பார்ப்பதற்கு மேலாக உங்கள் செபத்தை கேட்கும் கடவுள் அவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்க வேண்டும் என்று சென்ற முறை நாம் தியானித்திருக்கிறோம். அதாவது நாம் ஜெபம் பண்ண போகும் பொழுது பார்த்துக்கள் என்றால், சில நேரத்திலே நம்முடைய பெரிய சுமைகளை எல்லாம் கொண்டு போய் வைத்து மன்றாட ஆரம்பிப்போம். நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வைத்துக்கொண்டு மன்றாட ஆரம்பிப்போம். மன்றாட ஆரம்பிக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த பிரச்சனையே நாம் பெரிதாக பார்த்துக் கொண்டிருப்போமே தவிர, இந்த பிரச்சனையை கேட்கிற கடவுள் பெரியவர், அவர் நிச்சயமாக இதிலிருந்து விடுதலை தருவார் என்று நாம் பார்ப்பதில்லை. ஜபத்துக்கு போகும் முன்பதாகவே அந்த சுமைகளை பெரிதாக பார்த்துக்கொண்டு சுமையோடு வருவோம். அங்கு வந்த பின்பு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அதை பற்றியே பெரிதாக பார்த்துக் கொண்டிருப்போமே தவிர, கடவுள் இந்த ஜபத்துக்கு இருக்கிற கடவுள் அவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்க நாம் மறந்து போய் விடுகிறோம். அதுக்கு உதாரணமாக 1 Samuel 17:4 எடுத்து நாம் தியானித்தோம். பழைய ஏற்பாட்டிலே 1 Samuel 17:437. அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத்து என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையில் இருந்து புறப்பட்டு வந்தான். அவன் உயரம் 6.5 முழம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தாவீது சண்டைக்கு வரும் பொழுது அவன் பார்த்து ஓடவில்லை, பயந்து. நாம் சில நேரம் என்ன நினைக்கிறோம்னா, ஜெபம் பண்ண உடனேயே எல்லாம் சரியாகி விடும் என்று நான் நினைக்கிறோம். இல்லை, ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலும் சில நேரத்தில் பிரச்சனையாகவே இருக்கும். அதனால பிரச்சனையே இனி தீராது என்று நாம் எடுத்துவிடக் கூடாது, நாம் அதை வெற்றி கொள்ள வேண்டும். சரி, 6வதாக சென்ற முறை பார்த்தோம், செபத்தை ஆரம்பிக்கும் போது பிரச்சனை இன்னும் அதிகமாவது போல் தோன்றலாம், ஆனால் மனம் தளர்ந்து போகாமல் இயேசுவை பெரியவராக பார்த்து செவிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். என்றால் தாவீது என்ன செய்தாராம் பாருங்கள், கோலியாத்தோடு சண்டை பிடிக்க போகும் பொழுது கோலியாத் என்ன செய்கிறார், 41வது வசனத்தை பாருங்கள், தன் கேடையை மேந்துவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீது சண்டைக்கு போகும் பொழுது கோலியாத் ஐயோ தாவீது வாரானே என்று பயந்து ஓடவில்லை, அவனும் என்ன செய்தானாம், தாவீதை நெருங்கி நெருங்கி கொண்டு வந்தானாம். அப்ப அதிலிருந்து நாம் என்ன தியானித்தோம் என்றால், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சில நேரத்திலே சும்மா இருந்த பிரச்சனையெல்லாம் அப்பொழுதுதான் பெரிய பெரிய பிரச்சனை போல தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைக்கு பின்னாலே ஒரு தீய சக்தி மறைந்திருக்கிறது. ஏன்னா சில சாதாரண பிரச்சனைகள் ஜெபம் பண்ண உடனே அப்படியே மறைந்து போயிடும், ஆனால் சில பிரச்சனைகள் அப்படி அல்ல. ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்துக்கலாம் என்றால் அங்காங்கே இன்னும் அது பெரிய 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 பிரச்சனை போல, இன்னும் நெருக்குவது போல, நிறைய மனக்குழப்பங்கள் வருவது போல, மனச்சோர்வுகள் வருவது போல அந்த பிரச்சனைகள் எழுந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு தெரிய வேண்டும் அதற்கு பின்னாலே சத்துரு மறைந்திருக்கிறான். ஆகவே நாம் அதை ஜெபித்து அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரத்திலே பார்த்தீங்களா, சாத்தான் தந்திரமாக அமைதியாக இருந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பான். அது நமக்கு தெரியாது, நாம் நினைத்துக் கொண்டிருப்போமோ எல்லாருக்கும் நடப்பது போல நமக்கும் நடக்கிறது, அவர்களுக்குள்ளதான எனக்கும் இவர்களுக்குள்ளதான எனக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டு நம்மை உலகத்தாரோடு ஒப்பிட்டு பார்த்து விடுவோம். இல்லை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனாலே நமக்குள்ளே விசுவாசம் வளர வளர நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இல்லை ஏன் நான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்வதனால் ஏன் நான் இப்படி வாழக்கூடாது, ஏன் என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அப்பதான் சில நேரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் பெரிது பெரிதாய் வருவது போல இருக்கும். என்றால் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், தாவீது கோலியாத்தோடு சண்டை பிடிக்க போகும் பொழுது பார்த்தீங்கனால் கோலியாத்தும் என்ன செய்கிறான், நெருங்கி வருகிறான். ஆகவே அப்படி நம்முடைய பிரச்சனை நமக்கு முன்பாக இருப்பதை விட பெரிது போல வருவது போல தெரிந்தாலும் நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், இதுதான் நாம் வெற்றி கொள்ளுகிற நேரம். அல்லேலூயா, இதுதான் நான் வெற்றி கொள்ளுகிற நேரம். ஆகவே இந்த பிரச்சனையை கண்டு நான் சோர்ந்து போய்விடக் கூடாது, தொடர்ந்து அதற்காக நான் ஜெபிப்பேன், தொடர்ந்து அதை நான் எதிர்த்து நிற்பேன், இயேசு எனக்கு வெற்றி கொடுப்பார் என்ற நிலையோடு நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பார்த்துக்கொண்டால் அங்கே நமக்கு வெற்றி உண்டாகிறது. சரி, இன்றைக்கு பாருங்கள், 1 Samuel 17:42-43. இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மனம் தளரக்கூடிய வார்த்தைகளை பெரிய வார்த்தைகளாக கேட்கலாம், ஆனாலும் உங்களோடு இருக்கும் கடவுளை பெரிதாக பாருங்கள் என்ற தலைப்பில் தான் தியானிக்கப் போகிறோம். நாம் கடவுளை பெரிதாக பார்க்கும் பொழுது அலையிலே நடக்க முடிகிறது, ஆனாலும் அந்த நேரத்திலே நாம் நடந்து வரும் நேரத்திலே சில நேரத்திலே நம்முடைய மனம் தளரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு வரலாம், நம்முடைய உள்ளத்திலே கூட அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரலாம். அப்படி வரும் பொழுது நாம் மனம் சோர்ந்து போய்விடக் கூடாது. தாவீதுக்கு என்ன நடக்கிறது பாருங்கள், 1 Samuel 17:42-43. பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து, அதை தான் கவனிக்க வேண்டும் என்ற வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களுமே முக்கியமானது. பெலிஸ்தியன் தாவீதை எப்படி பார்த்தானாம், கூர்ந்து பார்த்தான், பார்த்தீர்களா, ஏன்னா சும்மா வாரான் தானே அப்படின்னு பார்க்கவில்லை, கூர்ந்து பார்த்தானா, எப்படி வாரான், ஏதோடு வாரான், எந்த நிலையிலே வாரான் என்பதை அந்த பெலிஸ்தியன் கூர்ந்து பார்த்தானாம். அது போலதான் கிறிஸ்தவர்கள் மேலதான் சாத்தானுக்கு கண் இருக்கும், வேறு யார் மேலேயும் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆவியில உண்மையில ஆராதனை செய்ய வருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, உங்க மேலதான் அவன் கூர்ந்து பார்ப்பான், நம்ம மேலதான் அவன் கூர்ந்து பார்ப்பான். எந்த நிலையில இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி ஜெபிக்கிறார்கள், எந்த நிலையிலே வாழ்க்கையை கட்டி எழுப்ப நினைத்திருக்கிறார்கள், எந்த எப்படி திட்டமிடுகிறார்கள், எப்படி வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்பதைத்தான் அவன் கூர்ந்து பார்க்கிறான். ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அவனுக்கு தெரியும், அதற்கு பின்பு இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த குடும்பத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. என்றால் இயேசு அங்கு வந்துவிட்டார். இவர்கள் இயேசுக்குள்ளே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவின் நாமத்தை சொன்னால் என்னால் நெருங்கவே முடியாது, அவனுக்கு தெரிந்துவிடும். அதனாலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் தந்திரம் தந்திரம் தந்திரமாக வந்து அதிலிருந்து திசை திருப்பிக் கொண்டே இருப்பான் எப்பொழுதும். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருப்போம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களாக இருப்போம். அகஸ்தீனார் சொல்லியிருக்கிறார், ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுவார் என்றால், அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த வாழ்க்கையை வைத்து பார்ப்பாராம். இது கிறிஸ்து விரும்புவாரா, இது கிறிஸ்துவுக்கு உண்மை, கிறிஸ்துவுக்கு விருப்பமானதா என்று அவர்கள் பார்ப்பார்களாம். யாரு? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள். அதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது. மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? அவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவர்கள் குடும்பத்திலே ஒன்று செய்யும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று செய்யும் பொழுது, அதை யாரோட ஒப்பிட்டு பார்ப்பார்கள்? ஊர் உலகத்தாரோட ஒப்பிட்டு பார்ப்பார்கள். தங்களுடைய குலம் இப்படி சொல்லுகிறது, கோத்திரம் இப்படி சொல்லுகிறது, அம்மா இப்படி சொல்லுகிறார், அப்பா இப்படி சொல்லுகிறார், சந்ததி இப்படி சொல்லுகிறது. ஏன் நான் அப்படி செய்யக்கூடாது, நானே இப்படி பேசக்கூடாது, நானே இப்படி வாழக்கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களா இருப்பார்கள். ஆனால் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுவார் என்றால், அந்த அனுபவம் ஒருவருக்கு வந்துவிட்டதென்றால், நூற்றுக்கு 100% அவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக வைத்து பார்ப்பார்கள். இதிலே கிறிஸ்து இருக்கிறாரா, இதிலே கிறிஸ்து மகிமைப்படுவாரா, இது கிறிஸ்துவுக்கு விருப்பமானதா. அல்லேலூயா. அவர்களான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் மறுபுறப்படைந்தவர்கள், புதுவாழ்வடைந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம். இதைத்தான் புனித அகஸ்தீன் சொல்லியிருக்கிறார், அதைத்தான் வேதாவும் நமக்கு சொல்லுகிறது. சரி, ஆகவே சாத்தான் என்ன செய்தான், சாத்தான் என்ன செய்கிறான், நம்மை கூர்ந்து பார்ப்பான். அவன் கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் யாரை காண வேண்டும்? அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே கண்டான் என்றால் அவனுக்கு தெரியும் இவர்களை நெருங்க முடியாது. இல்லை என்றால் அவனுக்கு தெரியும் எப்படி தந்திரமாக வந்து நம்முடைய வாழ்க்கையிலே வேறு பக்கத்தால் திசை திருப்பலாம் என்று நினைக்கிறேன். வான்புறாவிலே சொல்லியிருக்கிறேன், நீ சாத்தானை எண்ணலாலே திறத்தினால் அவன் கதவாலே கதவாலே சாத்தானை திறத்தினால் அவன் எண்ணலாலே வர முனைவான், கவனமாயிரு என்று. இல்ல, நான் கதவாலை திறத்திட்டு அவன் கதவாலை வர மாட்டான்னு பார்த்துட்டு அவன் எண்ணலால வந்துருவான், வேறு வழியால் நமக்கு வாழ்க்கைக்கு வந்து பூந்துருவான் அவன். அதனால திறத்தினா எந்த பக்கத்தாலும் வராதபடி இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தோம் என்றால் அவனால் எந்த பக்கத்தாலும் வர முடியாது. அதனால கிறிஸ்துவுக்குள் வருவது மிக முக்கியமான ஒன்று. சரி, அப்ப பாருங்கள், அவன் கூர்ந்து பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து அதுக்கு பின்பு என்ன செய்தான், அவன் ஏளனம் செய்தான். இந்த ஏளனம் செய்வது என்பது ஒரு அதான் இங்க இப்ப என்னது சொல்றது, புல்லிங் என்றெல்லாம் இங்க சொல்லுகிறார்கள். அது இன்றைக்கு பெரிய அளவு பிள்ளைகளை பாதித்து வருகிறது. அதனால சில இன்றைக்கு மரணத்துக்கு கூட போய்விடுகிறார். அதுல என்ன செய்கிறார்கள் என்றால் ஏளனம் பண்றது. அதுதான் உங்க ஊர்ல பட்ட பேர் சொல்ற மாதிரி, உனக்கு இது முடியாது, நீ இப்படித்தான், நீ அப்படித்தான், நீ அழகில்ல, நீ உயரம் இல்ல, நீ தொக்கையா இருக்கிறாய், அப்படி இப்படி இப்படி என்று சும்மா சும்மா சொல்லுவது. அதனாலே எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அது போல பாருங்கள், பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத் என்ன செய்கிறான், பாருங்கள், தாவீதை பார்த்து கூர்ந்து பார்த்து விட்டு ஏளனம் பண்ணுகிறான். ஓ, நீ என்ன சண்டைக்கு என்னோட வர்றதுக்கு, நீ யாரு, உன்னால என்ன வெல்ல முடியுமா அப்படின்னு ஏளனம் பண்ணினால் அப்படியே அவர்களை அறியாமலே குற்றமனப்பான்மை வந்துவிடும். சரி, அதுக்கு பின் என்ன செய்தான்? ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனா இருந்தான். அப்ப சண்டைக்கு போகும் பொழுது தாவீது எப்படி போகிறார்? சண்டை ஆடையே இல்லாமல் சிவந்த மேனியனால் உடம்பை அப்படி தெரியுது அவருக்கு. அவர் ஆடு மேய்த்தவர் அல்லவா, அப்ப அவர் சும்மா ஒரு துண்டா கட்டிக்கிட்டு இருந்திருப்பார். அதோடு இந்த பெரிய கோலியாத்தோடு சண்டைக்கு போகிறார். ஆனால் கோலியாத் எப்படி வந்தார், எந்தெந்த அளவுள்ள கேடயங்களை கொண்டு வந்தார், ஈட்டியை கொண்டு வந்தார், எல்லாம் போன முறை நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய பெரிய கேடயத்தோடு ஈட்டியோடு அவர் ஆடையெல்லாம் அணிந்து, போர் ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு சண்டைக்கு வரும் பொழுது இந்த தாவீது பார்த்துக்கொண்டால் திறந்த மேனியோடு சின்ன இளைஞனாய் அவனோடு சண்டைக்கு போகிறார். வெற்றி கொண்டாரா தாவீது? வெற்றி கொண்டார். அதுபோல நாம் என்ன பார்க்கிறோம்னா, பேதுரு கடல்ல நடந்தார் என்பதை தான் பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவரை பெரிதாக பார்க்கும் வரைக்கும் அவரால் நடக்க முடிந்தது. அதுபோல இந்த இடத்துல தாவீது கடவுளை பெரிதாக பார்த்தார். அதனாலே பெரிய கோலியாத்தையே வெற்றி அடைந்து விட்டார். அந்த கடவுளை பெரிதாக பார்க்கும் அந்த தாவீது ஆடையை பெரிதாக பார்க்கவில்லை. ஐயோ அவர்கிட்ட ஈட்டி பெருது, அவர்கிட்ட கீழே பெருது, இந்த பெரிய ராட்சதனை போல நிற்கிறாரே, அதெல்லாம் அவர் பெரிதாக பார்க்கவில்லை. கடவுள் தன்னோடு இருக்கிற ஆண்டவரை பெரிதாக பார்த்தார். அவரை ஆண்டவரை அவர் பெரிதாக பார்த்ததுனாலே அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் கடவுள் அவருக்கு வெற்றி கொடுப்பார் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா. சரி, அதுக்கு பிறகு பாருங்கள், 1 சாமுவேல் 17:43. அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர, நான் என்ன நாயா என்று சொல்லி தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினார். அந்த சில சரித்திரங்கள் சொல்லுகிறது, அந்த காலத்தில் பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு போகும் பொழுது அவருடைய கேடயத்துக்கு பின்னாலே அவர்களுடைய தெய்வங்களின் பெயர்களை எழுதி வைத்திருப்பார்களாம். கேடயத்துக்கு பின்னால் இப்படி ஒரு கேடயம் என்றால் பிடித்துக்கொண்டு சண்டைக்கு போவார்கள். அப்ப இந்த பெலிஸ்தியனுக்கு பாத்தீங்கன்னா கேடயம் பிடிக்கிறதுக்கு ஒருவர் இருந்திருக்கிறார். என்றால் பெலிஸ்தியர்கள் சில நேரத்தில் ஒரு ஆளை மறைக்கக்கூடிய அளவு கேடயம் பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். முன்னுக்கு ஒருவர் பிடித்துக் கொண்டு போக பின்னாலேதான் இவர்கள் போய் அம்பியுவார்கள். அந்த அளவு முழுக்க முழுக்க மறைப்போடு வந்திருக்கிறார் இந்த பெலிஸ்தியன். அப்ப அந்த கேடயத்துக்கு பின்னாலே அந்த தெய்வங்களுடைய பெயர்களை எழுதி வைத்து அந்த தெய்வங்களுடைய பெயரை சொல்லி மக்களை சபிப்பார்களாம், சண்டைக்கு வருகிறவர்களை, அல்லது அந்த தெய்வங்களை நோக்கி மன்றாடுவார்களாம். அதனால இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சாத்தான் எப்பையும் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்துக்குரிய சிந்தனைகளை, சாபத்துக்குரிய வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பான். உன்னால் முடியாது, உன் வாழ்க்கை இப்படித்தான், உன் குடும்பம் இப்படித்தான், உன் பிள்ளைகள் இப்படித்தான், இந்த சாபத்துக்குரிய வார்த்தைகள், சாபத்துக்குரிய, அதாவது வெற்றி இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் உணர்த்த பார்ப்பான், அல்லது அதை பற்றியே சிந்திக்க வைப்பான், அதை பற்றியே கேட்க வைப்பான். ஆனாலும் நாம் ஒன்றை நினைக்க வேண்டும், நம்மை நம்முடைய ஆண்டவர் சாபங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்ததினாலே அவர் நமக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனால் அப்படியான காரியங்கள் நமக்கு வரும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு யூரோப்பில் இருந்து ஒரு சகோதரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பிரதர், நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தொலைபேசி தியானம் 3-4 தடவை கேட்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் சில நேரத்திலே என்னால் ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் தான் எனக்கு துன்பம் என்று நான் சோர்ந்து போய்விடுகிறேன். பார்த்தீர்களா? அட்லீஸ்ட் அவர்களுக்கு இந்த தொலைபேசி தியானமாவது உதவி செய்யுது. அப்படி சோர்ந்து போகும் பொழுது அதையாவது அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் விழுந்து விடாமல் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை தூக்கி தூக்கி விடுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட பல தடவை ஜெபம் பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. அப்படித்தான் பிசாஸ் செய்ய பார்க்கிறான். ஆனாலும் அன்பானவர்களே, தாவீது நெருங்கி போகும் பொழுது ஏளனப்படுத்தி அவனை துக்கப்படுத்தக்கூடிய மாதிரி, ஏளனப்படுத்தி அவனை ஒரு குறை காணக்கூடிய மாதிரி அவன் பேசினாலும் தாவீது அதை பற்றி ஒன்றும் சிந்தித்தாரா? இல்லை, எனக்கு வெற்றி கிடைக்கும் அதை மட்டும்தான் அவர் பார்க்கிறார், கடவுளைத்தான் அவர் பார்க்கிறார். அதுபோல குடும்பத்தில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜோபுவின் புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், 767வது பக்கம் ஜோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே பார்த்துக்கள் என்றால், பழைய ஏற்பாடு 767, ஜோபு என்ற பக்தன், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் திடீரென வந்து விட்டது. அவர் ஒரு கடவுள் மேல் நம்பிக்கையா இருந்த ஒரு மனிதர், நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனிதர், நிறைய செல்வங்களோடு வாழ்ந்த ஒரு மனிதர், திடீரென அவருக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அதனால அவருக்கு உடலிலே பல நோய்கள் வந்தது, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அந்த நேரத்திலே பார்த்துக்கள் என்றால் அவருடைய மனைவி ஜோபுவை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். மனைவி பார்க்கிறாள், கடவுளை நம்பி ஒரு மனிதர் இவர், நாம் கடவுளை நம்பியிருந்தோம், எல்லாம் நன்றா இருந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்படி எல்லாம் நடந்த பின்பு இவர் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறாரே இவர். அதனால அந்த மனைவி யோவை பார்த்து சொல்லுகிறார், இன்னுமா நீர் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறார், அவரை பழித்து விடுமே, அவரை விட்டு விட்டு வெளியே வரும் அப்படி என்று சொல்லி அவருடைய மனைவி சொல்லுகிறாள். அப்ப யோவ் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய், நன்மையை கடவுளிடம் இருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் ஜோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. அவர் தம் வாயால் பாவம் செய்யாமல் கடவுளையே நம்பிக்கொண்டிருந்தார். கடவுள் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினாரா? உயர்த்தினார். இழந்ததெல்லாம் கடவுள் மீண்டும் கொடுத்தாரா? கொடுத்தார், பன்மடங்கு கொடுத்தார். மனைவி அதுக்கு பின்பு யோபை விட்டு விட்டு போகிறாள், ஓ நீ உன் பாடல இப்படியே நம்பி கடவுளை நம்பிக்கொண்டேறும், உன் வாழ்க்கை நீ இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் பார்த்துக்கள் என்றால் ஜோபு நம்பின கடவுள் ஜோபை விட்டு விட்டு போகவில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இதுதான் நம்முடைய செய்தி. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் நமக்கு உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கிறது, எத்தனையோ வேலை இருக்கிறது, நாளைக்கு முறிஞ்சு முறிஞ்சு நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் வைத்து விட்டதில் ஓடி வந்து குந்தி இருக்கிறோமே, ஏன் நாம் வந்திருக்கிறோம்? அன்றைக்கு ஜோபுக்கு அதை செய்த கடவுள் இன்றைக்கு எனக்கும் செய்வார் என்கிற ஒரு நல்ல செய்தியை கேட்பதற்காகத்தான் பரிசுத்தாவியார் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்ததில் இருத்தி வைத்திருக்கிறார். அதனாலே நாம் அறிந்து கொள்வோம், அன்றைக்கு ஜோபு பெரிய செல்வந்தனா இருந்தார். ஜோபு நடந்து போகும் பொழுது வீதியிலேற்ற வாலிபர்களாலும் எழுந்து நிற்பார்களாம், அந்த அளவு அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதையா இருந்தவர் அவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே திடீரென ஒரு நிலைமை மாற்றப்பட்டது. சாம்பலில் இருந்து செங்கல்களை எடுத்து தன்னுடைய உடல்களை சொரிந்து கொண்டிருந்தாராம். பிள்ளை எல்லாம் மறித்து போனார்கள், சொத்துக்கள் எல்லாம் இழந்து போனார், ஆடு மந்தைகள் எல்லாம் இழந்து போனார், மனைவியும் விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் நேரம் வந்தது, கடவுள் அவரை உயர்த்தினார். அப்பொழுது பிரிந்து போனதெல்லாம் மீண்டும் அவரை தேடி வந்தது. அல்லேலூயா. மனைவியும் தேடி வந்தார். அதனாலே ஜோபு கடவுளை பெரிதாக பார்த்தார், வெற்றி அடைந்தார். இந்த இடத்திலே தாவீதுக்கு பல ஏளனமான கருத்துக்கள் வந்தது. ஆனாலும் தாவீது அவைகளெல்லாம் பார்க்காமல் கடவுளையே பெரிதாக பார்த்தால். ஆனால் பேதுரு கடலில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் திடீரென புயலை பெரிதாக பார்த்தார். அப்பொழுது அவரால் நடக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே நாம் மக்களிடத்திலிருந்து வருகின்ற ஏளனமான சிந்தனைகளை, வார்த்தைகளை பெரிதாக பார்க்காமல் நம் ஆண்டவரையே பெரிதாக பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தேடுகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. Yeah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவர், விடுவிக்க வல்லவரே, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. பிதாவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், தூய ஆவியாரே உம்மை போற்றுகிறோம். ஆமே. நம்ம அமைதியாக உட்காருவோம். ஆகவே ஏளனமான வார்த்தைகளை அல்லது குறைவான எண்ணங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த குறைவான எண்ணங்களையே நாம் பெரிதாக பார்க்க கூடாது. இனி இப்படித்தான், உன்னால் இது இயலாது, உன் உடல் இப்படித்தான், உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது, உன் பிள்ளைகள் இப்படித்தான், குடும்பம் இப்படித்தான் என்று சொல்லி அந்த குறையான கருத்துக்கள், குறையான எண்ணங்கள் நமக்கு வரும் பொழுது அல்லது யாராவது குறையை பற்றி சொல்லும் பொழுது தயவு செய்து அந்த குறைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். அந்த குறையிலும் ஆண்டவர் நிறைவை கொடுப்பார். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை. ஆகவே அதையே நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஆபிரகாம் மனைவி சாராவுக்கு சொல்றார், கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை. சாரா நினைக்கிறாள், என்னால் இனி குழந்தையே பெற முடியாது, கடவுள் சொல்லுகிறார் சந்ததியே பெருகும் என்று, இதென்ன நடக்கக்கூடிய காரியமா, இல்லவே இல்லை என்று சாதாள் நகைத்தாளாம். கடவுள் சொல்கிறார் இல்லை, கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை. ஆகவே குறைவான எண்ணங்களை அல்லது மனம் தளர்ந்து போகக்கூடிய எண்ணங்களை நமக்கு வரும் பொழுது அதையே பெரிதாக பார்க்க வேண்டாம். தயவு செய்து நம்மை அழைத்த கடவுளை நீங்கள் பெரிதாக பாருங்கள், அவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். எட்டாவது பாருங்கள், பயத்தை உண்டாக்கும் செய்திகளை கூட கேட்கலாம், ஆனாலும் உங்களோடு இருக்கும் கடவுளை பெரிதாக பாருங்கள். சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்றால் நம்மை பயமுறுத்துவது. அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, பயமுறுத்துவது. அதனாலதான் பிசாசை திறத்தும் பொழுது கூட சில பேர் கத்துவார்கள், அந்த சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கும். எப்படியோ மக்களை பயப்படுத்தி விட வேணும், அவ்வளவுதான். அதுபோல அவன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னவோ பல, ஐயோ இப்படிதான் நடக்க போகிறது, இனி முடியவே முடியாது, அல்லது இப்படித்தான், அப்படித்தான், இதுதான், இதுதான் என்று சொல்லி நாம் பயப்படக்கூடிய விதமான உணர்வுகளை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டால் ரத்தமே தண்ணியாய் போவது போல இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாதபடி அப்படியே உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது, பலவீனப்படுறது போல மாறி விடுகிறோம். அப்படியான பயப்படக்கூடிய சூழ்நிலைகளை கூட அவன் கொண்டு வருகிறான். இதோ இந்த இடத்திலே பாருங்கள், 1 சாமுவேல் 17:44 தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடக்கிற சம்பவத்திலே மீண்டும் பெரிஸ்தியன் தாவீதை நோக்கி பாருங்கள் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், அருகே வா. தாவீது பெரிய விலாசமா போறார், பார் கடவுளுடைய நாமத்தில் நான் உன்னை வெற்றி கொள்கிறேன் என்று போகும் பொழுது நாமெல்லாம் சில அப்படித்தான் நினைத்திருப்போம், நான் ஆண்டவர் நாமத்தில் போன உடனே அதெல்லாம் ஓடி போய்விடும், மறைந்து போய்விடும் என்று. பெரிஸ்தியன் என்ன சொன்னாராம் பாருங்கள், சவித்து விட்டு தாவீதை பார்த்து சொல்லுகிறார், தாவீதை நோக்கி அருகே வாணி என்று சொன்ன உடனே பயம் வந்திருக்குமா, வந்திருக்காதா, வந்திருக்க வேணும். இந்த அவ்வளவு பெரிய ராட்சதன் அவர், கிட்டவா அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு பயமா இருந்திருக்கும். சரி, அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், வானத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். தாவீதை பார்த்து, கடவுளை நம்பி போராட்டத்துக்கு போகிற ஒருவரை பார்த்து பெலிஸ்தியன் என்ன சொல்லுகிறான் என்றால், கிட்டவா, நான் உன்னுடைய உடலை எடுத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன். சொன்ன உடனே தாவீதுக்கு பயம் வந்திருக்கோம், வந்திருக்காதா, வந்திருக்க வேணும். இது போலதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் இந்த இடத்தில் இருக்கும்பொழுது அல்லேலூயா சொல்ல முடியும், ஆண்டவரே நீர்தான் பெரியவர் என்று நம்மால் சொல்ல முடியும். ஆனால் நாம் வீட்டிலே இருக்கும் பொழுது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் திடீரென ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மால் இயலாது. என்னவோ என்னத்தையோ சொல்லவில்லை, நானும் வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகிறேன், அனுபவித்து வருகிறேன். எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தவன், எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தவன், இந்த ஊழியத்தில் எத்தனையோ விதமான துன்மார்க்கமான பேர்களை கேட்டவன், பழிச்சொற்களை கேட்டவன். ஆனாலும் என்னுடைய ஊழியத்தில் இன்னும் நான் நிற்கிறேன் என்றால் என் ஆண்டவருடைய துணை இருப்பதனால தான். அதை தாண்டி வரும்பொழுது இதை போல எத்தனையோ உடையத்தில் நானும் என் மனைவியும் எத்தனையோ தடவை பயந்திருப்போம், நடுங்கி இருப்போம், ஊழியத்தை விட்டே போகலாம் என்று நினைத்திருப்போம். வீடு முழுவதுமே ஒரு பெரிய இருளாயிருந்த காலங்கள் உண்டு, கண்ணீராயிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் நம் ஆண்டவர் பெரியவர். அதுபோல அவனுடைய வேலையெல்லாம் என்னவென்றால், அவனுக்கு தெரியும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. பயப்படக்கூடிய சூழ்நிலைகளை தந்து நாம் பயந்தவுடனே என்ன செய்வோம் என்றால், நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் விலக ஆரம்பிப்போம், குறைந்து குறைந்து வர ஆரம்பிப்போம், நம்முடைய எண்ணங்களை திசை திருப்ப ஆரம்பிப்போம். கடவுளை நம்பித்தான் எனக்கு இப்படி வந்திருக்குது, கடவுளுடைய வழியில வந்ததால தான் இப்படி பிரச்சனையா இருக்குது, கடவுள் ஊழியத்துக்கு வந்ததால தான் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அப்படியான எண்ணங்கள் வந்து பயமே வர ஆரம்பிக்கும். ஆனாலும் கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். படித்து பாருங்கள், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவன் வந்து, கிட்ட வா, உன்னுடைய உடலை எடுத்து நான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னாலும் தாவீது பயப்படவில்லை, துணிந்து நிற்கிறார். கடைசி பகுதி இதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 9வது, நாம் கேட்ட எல்லாத்துக்குமே அந்த 7 விடயத்திலேயுமே இதுதான் முக்கியமானது. உங்களுக்குள்ளே வெற்றி என்னும் விசுவாசத்தோடு செபியுங்கள். அதாவது உங்களுக்குள்ளே எனக்குத்தான் வெற்றி என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் தலைப்பு சொல்லுகிறது. கடல் மேல் நடந்து வந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு இருப்பதனால எனக்குத்தான் வெற்றி. அந்த வெற்றி என்கிற எண்ணத்தை நான் விட்டுவிடக்கூடாது. எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு வாழ்வு உண்டு, என்னை ஆண்டவர் உயர்த்துவார் என்கிற அந்த எண்ண கருத்தை நான் மறந்து போய்விடவே கூடாது. அப்ப தாவீது இதெல்லாமே பெலிஸ்தியன் சொன்னாலும் தாவீது இப்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதை தான் நீங்க கவனிக்கணும். வேதாகம் இல்லாதவர்கள் குறித்து வைத்து வீட்டிலே வாசிக்கலாம். வேதாகம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து அப்படியே அதை கவனியுங்கள். 1 சாமுவேல் 17:45. அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், பாருங்கள், அவன் சண்டைக்கு போகிறான், பெலிஸ்தியன் நெருங்கி வருகிறார், கிட்ட வந்து கூட பெலிஸ்தியன் என்ன சொல்லலாம், நீ கிட்ட வா, நான் இன்றைக்கு உன்னை எடுத்து உன்னுடைய உடலை நான் பறவைகளுக்கு கொடுக்க போகிறேன், விலங்குகளுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னாலும் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைகளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில், வேதாம் உள்ளவர் எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என் கையில், அல்லேலூயா, என்ன ஒப்புவித்தாரா? கடவுள் ஒப்புவிக்கவே இல்லை, என்ன சண்டையே என்ன தொடங்கவில்லை. அவன் அவ்வளவு பெரிய ஆளாய் முன்னுக்கு வந்து நிற்கிறான், ஒரு இஸ்ரவேல் பெரிய படையை நடுங்கி போய் ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே சவுல் மன்னன் ஒரு பெரிய பெரிய அரசனா இருந்தவர். அவரே எத்தனை போர்களை செய்து வெற்றி பெற்றவர் சவுல் மன்னன். அவருக்கு கீழேதான் இப்ப தாவீது இருக்கிறார். இஸ்ரவேல் படையெல்லாம் நடுங்கி நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது இவனுடைய சத்தத்தை கேட்டு. இப்ப தாவீது தான் மட்டும் போய்க் கொண்டிருக்கிறார் கடவுளுடைய நாமத்திலே. அப்படி போகும் பொழுது அந்த பிரச்சனையும் அவரை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இல்லை, நான் இன்றைக்கு உன்னை நான் கொலை செய்வேன் பார் என்று பிரச்சனை சொல்லுகிறது. தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஆண்டவருடைய நாமத்திலே வருகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என் கையிலே ஒப்புவிப்பார் பார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம் அன்பானவர்களே. அதற்காகத்தான் ஒவ்வொரு கிழமையும் இந்த இடத்துல நான் வரும் பொழுது சிலர் நினைக்கலாம், உங்களுக்கு பின்னாலே உள்ளவர்கள் என்ன வீண் நேரத்தை கொடுக்கிறார்களே, வீணாக நேரத்தை கழிக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரத்தில் விதையை உள்ளே விதைக்கிறோம், அந்த விதை உள்ளே வளர்ந்து வருது நமக்கு தெரியுதா? தெரிகிறதே இல்லை. வெளியிலே ஒரு நாள் வந்த பின்புதான் நமக்கு தெரிகிறது. எப்பொழுது வெளியிலே அது தெரிகிறதோ அன்றைக்கு தான் அது முளைத்திருக்கிறதா? இல்லை, அதுக்கு முன்பாகவே அது கீழே வேரூன்றி விட்டது, அதுக்கு பின்புதான் அது வெளியே தோற்றம் அளிக்கிறது. அதுபோல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல நாம் ஆராதனைக்கு வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் வேரூன்றுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நம் வழியாக அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அன்றைக்கு தாவீதால் மட்டும் அதை சொல்ல முடிந்ததை நினைக்க வேண்டாம். இன்றைக்கு என்னாலும் சொல்ல முடியும், உங்களாலும் சொல்ல முடியும். பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது நம்மை அறியாமலே சொல்லுகிறோம், இல்லை இந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுவோம், உன்னால் என்னை வெற்றி கொள்ள முடியாது, என் ஆண்டவர் உன்னை வெற்றி கொள்கிற பலனை எனக்கு கொடுப்பார். நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்க இருளை பார்த்து நம்மால் சொல்ல முடியும், இந்த இருள் ஒரு இனி என் குடும்பத்தில் இருக்க முடியாது, என் ஆண்டவர் ஒளியாக என் வீட்டுக்குள்ளே வருவார், என் ஆண்டவர் எனக்கு ஒளியை கொடுப்பார். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். அந்த பெலிஸ்தியனை பார்த்தா பயந்து போகவில்லை, நடுங்கி போகவில்லை. சில நேரத்தில் உள்ளத்திலே சில அச்சங்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் பாருங்கள், அவருடைய வாயில இருக்கிற கடவுளுடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை பெரிதாக தெரிகிறது. அதைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பார்த்து என் ஆண்டவர் ஒப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். 46வது வசனம், 1 சாமுவேல் 17:46. நான் உன்னை வீழ்த்தி, பார்த்தீர்களா, அவனே சொல்லிட்டான் முதல்ல, நான் உன்னை வீழ்த்தி விடுவேன் என்று கோலியா தாவீதை பார்த்து சொல்லிவிட்டான். ஆனால் தாவீது இப்பொழுது என்ன சொல்லுகிறான் பாருங்க, நான் உன்னை வீழ்த்துவேன், நீ பயப்படாதே, நான் உன்னை வீழ்த்துவேன். என்ன சொல்லுகிறான், நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். தாவீது சொல்லுகிறார், உன்னை வீழ்த்தி நானே உன்னை வெட்டுவேன். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னானோ அதையே தாவீது இப்பொழுது சொல்லுகிறான். இப்ப நாம் ஒப்பிட்டு பார்க்கணும், தாவீதுக்கு தானே வெற்றி கிடைத்தது, உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதோடு இருந்த கடவுள் தாவீது சொன்னதை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். அதனால நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை கடவுள் நமக்காக நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவர் நாமத்தில் இது நடக்கும், என் ஆண்டவர் நாமத்தில் இதை நான் செய்வேன், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்து முடிப்பார் என்று நாம் எப்பொழுது சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையின்படி கடவுள் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் அந்த புகழ்ச்சி நேரத்திலே கூட ஜெப நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், ஜெபம் பண்ணுங்கள், வாய்களை திறவுங்கள், வாய்களை திறந்து சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஏன் சொல்லுகிறோம்? சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், என்ன இவர் சும்மா சொல்லிக்கொண்டு இப்படி வாயை திறந்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சில நேரம் நீங்கள் நினைக்கலாம். நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் புகழாமல் இருந்தால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், உங்கள் வாயில நீங்கள் எதை சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். அதனால நீங்கள் துதி செய்யும் பொழுது தயவு செய்து யாருக்கும் பயப்படக்கூடாது, ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கலங்கக்கூடாது. நாம் எல்லாம் இந்த புதுவாழ் அனுபவத்துக்களை வரும் பொழுது வீட்டில எல்லாம் நாம் வீட்டு குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது வாய் திறந்து நாங்கள் பேச சொல்லும் பொழுது வீட்டில் நேரம் சிரிப்பார்கள், என்னடா இது என்று. ஆனாலும் அந்த நேரத்திலே கண்களை மூடி வெக்கத்துக்கு மேலாக என் ஆண்டவரை பார்த்து நாங்கள் இறைவார்த்தையை திறந்து படிக்க ஆரம்பித்தோம். குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபமால் எல்லாம் சொல்லும் பொழுது நான் இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும், வாசித்தேன், ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ணினேன். அதுபோல நீங்களும் என்ன செய்ய முடியும், வாயினால எதை சொல்லுகிறீர்களோ அதைத்தான் கடவுள் செய்ய போகிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பாத்தீங்களா, கடவுளையே உயர்த்தி ஆராதிக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே நாம் குடும்பம் ஒன்று சேரும் பொழுது கூட எங்கள் ஆண்டவரே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே நாங்கள் போற்றுகிறோம் என்று. ஏனென்றால் அந்த நேரத்தில் எங்களுக்கு வெக்கமா இருந்தது, ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அதுதான் நம்முடைய வாழ்வாகவே மாறியிருக்கிறது. அதனாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள், தாவீது என்ன சொன்னாரோ தாவீதோடு இருந்த கடவுள் தாவீதுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தார். பெலிஸ்தியனோடு இருந்த பெலிஸ்திய தெய்வங்கள் பெலிஸ்தியனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார்களா? இல்லை. அவர்களால் செய்து காட்ட முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் தெய்வம் என்றால் நம்முடைய கடவுள் ஒருவர் தான் கடவுள், அவரை விட வேற எந்த தெய்வங்களும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நாம் அதை பார்த்து இதை பார்த்து இதெல்லாம் தெய்வம் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கடவுள் தான் தெய்வம், அவர் ஆவியாகவும் உண்மையாகவும் நம்மத்திலே இருக்கிறார் என்று திருமறை சொல்லுகிறது. அந்த தெய்வத்தை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு. அதான் நற்செய்தி, அதைத்தான் உலகம் முழுவதும் போய் அறிவியுங்கள். ஆண்டவர் இயேசு தான் சீடர்களுக்கு சொன்னார். என்னத்துக்கு சொன்னார்? கிறிஸ்தவர்களாய் மாற்றுங்கள் என்பதற்காக இயேசு சொல்லிவிட்டாரா சீடர்களுக்கு? இல்லை. இன்றைக்கும் இந்த இடத்திலே உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் எல்லாருமே இங்கு போனா கத்தோலிக்கராகவே இருந்திடலாம் என்ற நோக்கத்தோடு வருவீர்கள் என்றால் ஐம் சாரி, இங்கு வந்தால் நான் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வடையலாம் என்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா கிறிஸ்துவால் தானே மீட்பு, கிறிஸ்துவால் தானே விடுதலை. அவரவர்கள் இருக்கும் சபையிலே நாம் இருப்போம், ஆனால் அங்கு கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் வெற்றி. அதனால் இன்றைக்கு இவ்வளவு செலவுகள் செய்து, இவ்வளவு ஆயத்தங்கள் செய்து, வேலனே வந்து எல்லாம் ஏன் செய்கிறோம் என்றால், விழுந்து போய் கிடந்த நம்மை எல்லாம் கடவுள் உயர்த்தினார். அதுபோல இந்த நாட்டிலே வாழுகிற அல்லது யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும் வாழ்க்கையிலே, கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்வு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நற்செய்தி. அதனாலே உங்களுக்கு சொல்லுகிறோம் பாருங்கள், இந்த இடத்திலே தாவீது அந்த பெலிஸ்தியனை பார்த்து சொன்ன பொழுது தாவீதுக்கு தான் வெற்றி கிடைத்தது. ஏனென்றால் பெலிஸ்தியன் நம்பின கடவுளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, தாவீது நம்பின கடவுளால் தாவீதுக்கு வெற்றி கொடுக்க முடிந்தது. ஆனால் தாவீது அந்த நேரத்திலும் கடவுளை தான் பெரிதாக பார்த்தார். அல்லேலூயா. பெலிஸ்தியன் சொன்ன அந்த வார்த்தைகளை பெரிதாக தாவீது பார்க்கவில்லை. அவன் பெரிய உருவமாய் நின்று எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் தாவீது கடவுள் நாமத்தில் நின்று இன்றைக்கு உன்னை கடவுள் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இப்ப 47வது வசனம், மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கிறவர் அல்ல, இன்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும், ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தாவீது சொன்ன ஒரு உன்னதமான வார்த்தை, இதுக்குள்ள நிறைய மறைப்பொருள் இருக்குது, நிறைய இன்றைக்கு நாம் நேரம் நிறைய அதுக்குன்னு செலவழிக்க முடியாது. தாவீது என்ன சொன்னார் பாருங்க, தாவீது கடவுள் என்ன சொல்றார், மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கிறவர் அல்ல. கடவுள் நம்மை எப்படி மீட்கிறார், கடவுள் நம்மை எப்படி வாழ வைப்பார் என்றால், உலகம் சொல்லுவது போல உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் செய்கிறார்களோ அதுபோல கடவுள் நமக்கு செய்வார். எடுத்துடக்கூடாது, கடவுள் எதை கொண்டு நம்மை வாழ வைப்பார்? சிறிய கல்லை கொண்டு தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார் அல்லவா? கடவுள் எதை கொண்டு நமக்கு உதவி செய்ய வல்லவர், எதை கொண்டு நம்மை உயர்த்துவார், எதை கொண்டு நமக்கு வெற்றியை கொடுப்பார். அதனால் அதைத்தான் தாவீது திட்ட தெளிவாய் சொல்லுகிறார், கடவுள் நீ வைத்திருப்பது வாளும் போல ஈட்டியை போல, அதனாலே வெற்றி கொடுக்கிறவர்கள் என்னட்ட வாளியும் இல்லை ஈட்டியும் இல்லை, அதனாலே நீ நினைக்க வேண்டாம் என்னை வெற்றி கொள்ளலாம் என்று, என்னோடு இருக்கிற கடவுள் இந்த வாளையும் ஈட்டியும் வைத்து நனக்கு வெற்றி கொடுக்க போறவர் அல்ல, ஏனென்றால் இந்த யுத்தம் நான் செய்கிறதல்ல, என் ஆண்டவர் செய்கிற யுத்தம். உனக்கு முன்னாலே நான் தான் நிற்கிறேன், என்னைத்தான் நீ பார்க்கிறாய், ஆனால் நானோ என்னோடு இருக்கிறேன் ஆண்டவரை பார்க்கிறேன். என் ஆண்டவர் அவனோடு யுத்தம் பண்ண வந்திருக்கிறார், நான் யுத்தம் பண்ண வரவில்லை. என்னோடு இருக்கிற ஆண்டவரை உன்னால் காண முடியாது, ஆனால் என்னால் காண முடிகிறது அந்த ஆண்டவரை. அந்த ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். 48வது வசனம், பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீது அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து வந்தான். இவ்வளவும் சொன்ன பின்பும் பெலிஸ்தியன் பயந்து ஓடவில்லை, எதிர்த்து வரும் பொழுது தாவீது என்ன செய்கிறார், எதிர்த்து போகிறார். பிரச்சனையை கண்டு அவர் பயப்படவில்லை, பிரச்சனையை எதிர்த்து போனார். தாவீது பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார், அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறி பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இந்த பகுதியிலும் நிறைய இருக்குது, நிறைய இன்றைக்கு நான் சொல்ல முடியாது. தாவீது எப்படி அந்த கல்லை தூக்கி எறிந்தாராம், கல்லை எறியும் பொழுது சும்மா கண்ணை முடிக்கணும் எறியவில்லை, அவர் கண்ணை முடிக்கணும் கல்லை எடுத்தாரா இல்லை, தெரிந்தெடுத்தார். எல்லாம் நான் பார்த்திருக்கிறோம், முதல்ல தெரிந்தெடுத்தார். இப்ப கல் எறியும் பொழுது எப்படி எறிகிறார், கவனில வைத்து சுழட்டி குறிபாத்து. நீங்க கவனில வச்சு என்ன மாதிரி சுழட்டி குறிபாக்காம இருந்தா அது எங்கேயே போயிடும், அது நெற்றியில குறிபாத்து எறிகிறார். என்றால் அந்த காலத்திலே பெலிஸ்தியர்கள் சில பேர் அந்த மேலே போடுகிற அந்த தொப்பி போடுவார்கள் தானே, போருக்கு வரும்பொழுது அவர்கள் மேலே தலையை மூடி தொப்பி போடுவார்கள், அது கவசம் போடுவார்கள், கீழே மேலே தொப்பி போடும் பொழுது சில நேரத்தில் பெலிஸ்தியர்கள் அவர்களுடைய நெற்றியிலே மட்டும்தான் ஓட்டை இருக்குமாம், கண்ணும் அந்த நெற்றி அந்த இடம் மட்டும்தான் தெரியும், மிச்சம் எல்லாமே மூடி இருக்கும், எதுனாலும் அவர்களை தாக்க முடியாது. அப்ப நெற்றியிலே குறிபார்த்திருந்து நெற்றியிலே பட்டால் மட்டும்தான் அவரை வீழ்த்த முடியும். அந்த காலத்திலே இப்படி கல்லை வேகமாக எறியக்கூடிய பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறார், அதிலே தாவீதும் அப்படியான ஒரு பயிற்சியில இருந்திருக்கிறார். இப்ப பாருங்கள், தாவீது கடவுள் கொடுத்த அந்த ஆற்றலை வைத்து கடவுள் இப்ப அவருக்கு வெற்றி கொடுக்கிறாரா இல்லையா, கொடுக்கிறார். நமக்கென்று கடவுள் கொடுத்துக்கிற ஆற்றல்களை வைத்து கடவுள் நமக்கு வெற்றி கொடுப்பார். ஆனால் குறிவா தெரிந்தாரே தாவீது. அது போல நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, அன்பானவர்களே, நான் பலரை பார்த்திருக்கிறேன், பிரச்சனைகள் வரும்பொழுது சரியாக என்னத்துக்காக ஜெபம் பண்ண வேணுமோ அதுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். சும்மா போய் நின்று ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்கட்டும், இந்த பிரச்சனை நீங்கட்டும், இந்த பிரச்சனை நீங்கட்டும், என்ன பிரச்சனை நீங்க வேண்டும், உடல்ல ஒரு நோய் இருக்குது, இந்த நோய் போகணும் வைத்திய இடத்துல போனால் வைத்தியர் உங்களிடத்த என்ன கேட்பார், வயிற்றுல நோகுதா, காலில் நோகுதா, நாரில நோகுதா, அங்கங்க அமர்த்தி பார்த்து எங்க நோகுதான் கண்டுபிடிக்கிறார் அல்லவா. அப்ப நமக்கு பிரச்சனை ஒன்று வரும் மட்டும் கடவுளிடத்திலே போய் நின்று பிரச்சனை திரட்டும், பிரச்சனை திரட்டும் மட்டும் கேட்டலாமா, இல்லை, இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இப்படி நீங்குவதாக. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வந்து புதுவாழ்வு வாழுகிற மக்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். சரியாக எந்த பிரச்சனையும் அதற்காக நாம் ஜெபித்து அதற்கு அதை வெற்றி கொள்வதற்கு இறைவார்த்தையில் என்னென்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்களை எடுத்து பாவித்து குறி பார்த்து நாம் அறிவோம் என்றால் அதனாலே நமக்கு வெற்றி உண்டாகிறது. அல்லேலூயா. சரி, கடைசி வசனம் பாருங்கள். இவ்வாறு தாவீது கையில் வாளேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். உடனே தாவீது ஓடி வந்து பெலிஸ்தியனின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உரையின் என்று உருவி என்றா. இப்ப இவர்கிட்ட வாள் இருக்குதா? இல்ல. தாவீது என்ன சொன்னார்? இன்றைக்கு உன்னை நான் வெற்றேன் பாருன்னு சொன்னார் அல்லவா? வெற்றேன் பாருன்னு சொன்னவர்கிட்ட வாள் இருந்ததா? இல்ல. வாள் இல்லாமலேயே சொல்றாரு பாருங்க, நான் வெட்டுவேன் நான் உன்னை என்று. இப்ப தாவீது தெரிஞ்சிட்டு, நான் வாள் உன்னிட்ட இருக்கிற வாள் எடுத்து நான் உன்னையே வெட்டுவேன் பார். தாவீது ஓடி போய் அந்த பெலிஸ்தியன் மேல ஏறி நின்று, ஏறி நின்றே பார்க்கணும். அப்ப இவ்வளவு சின்ன ஆளா இருந்திருக்கா, அவர் இவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கிறார். ஏறி நின்று அவருடைய உரையில் இருந்த வாளை உருவி அவன் தலையை வெட்டி கொண்டு தலையை கையிலே கொண்டு வருகிறான். அவருடைய மன்னன் சவுலிடத்திலே காட்டுவதற்காக. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இது ஒரு கதை போல இருந்தாலும், இதை பற்றி நாம் சொன்னாலும், இதுக்குள்ளே எவ்வளவு வாழ்க்கைக்கு வேண்டிய எத்துணைய விடயங்கள் இதில் அடங்கியிருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது அந்த கடவுளை பெரிதாக பார்த்தார். அதனாலே பெரிதாய் தெரிந்த கோலியாத்தினுடைய தலையை அவரால் கையிலே கொண்டு வர முடிந்தது. அந்த வாளாலையை வெட்டி கையிலே கொண்டு வந்தார். அதுக்கு தாவீதுக்கு புகழ், புகழுக்கு மேல் புகழ் உண்டாகிறது. ஆகவே இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண முதல் ஒரு கேள்வி, கடல் மேல் பேதுரு நடந்து வந்தார் அல்லவா? அதுவரை கடந்து போயிருக்கு. சரி, கடல் மேல் நடந்து வந்தார் அல்லவா? சரி, இப்ப பேதுரு கடல்ல நடக்கும் பொழுது இயேசுவை பெரிதாக பார்த்த நேரமெல்லாம் அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது புயலை பெரிதாக பார்த்தாரோ அப்பொழுது நடக்க முடியவில்லை. ஆகவே தொடர்ச்சியின் இப்பொழுது கடைசி பகுதிக்கு வருகிறோம். நமக்கு ஒரு தூயாவில் நாம கேட்கிற கேள்வி, நாம் கடவுளை பெரிதாக பார்க்க போகிறோமா, அல்லது இந்த உலகத்தை, உலக வழிகளை, நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக பார்க்க போகிறோமா? கடவுளை நாம் பெரிதாக பார்ப்போம், அவர் நமக்கு வெற்றி கொடுப்பார். ஜெபிப்போமா? நம்ம அவர் மெழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சாத்தானின் கோட்டைகளை பரிசுத்த ஆவியாரே அபிஷேகியும், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்திடவே பரிசுத்த ஆவியாரே அபிஷேகியும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஆராதனை செய்கிறோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா. உமக்காராதனை செய்கிறோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா. வழி நடத்தும் வல்ல ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி நடத்தும், வழி நடத்தும் தூய ஆவியே. உமக்காராதனை செய்கிறோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா. உமக்காராதனை செய்கிறோம் ஐயா, சர்ப்பத்தையும் மீதிக்க வைத்தீர். உமக்காராதனை செய்கிறோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடு. இறங்கி வரட்டும். பிரசனம் இறங்கட்டும். உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உம்மை அர்ப்பரித்து பாடுவோம் ஐயா. உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உம்மை அர்ப்பரித்து பாடுவோம் ஐயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்துக் கொள்வோம். தாவீது எப்படி அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்னால் நின்றாரோ, அதுபோல நாம் இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்திலே ஆண்டவரோடு கூட நம்ம எதிர்த்து நிற்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்த்தவர்களாக இப்பொழுது நிற்கிறோம். நமக்குத்தான் வெற்றி. அதனால இப்பொழுது தாவீது சொன்னது போல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கே வெற்றி கொடுப்பார், இந்த துன்பம் இந்த துயரம் இந்த நோய் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும், நீங்கி போகும் என்ற நம்பிக்கையோடு நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு உதவி நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இரட்சகரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எங்களோடு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லுவோம். தாவீதுக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றி கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் நீங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். இந்த நோய் என்னை விட்டு நீங்கி போவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த இல்லாமை, இந்த பற்றாக்குறை, இந்த கண்ணீர், இந்த கவலை, இந்த பாடுகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்கி போவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த நேரத்தில் எல்லாரும் அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆண்டவரே உயர்த்துங்கள். இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோலியா தாவீதை பார்த்து பயமுறுத்தினாலும் தாவீது பயப்படவில்லை. தாவீதை பார்த்து ஏளனப்படுத்தினாலும் தாவீது ஏளனப்பட்டு போக நீர் விடவில்லை ஆண்டவரே. தாவீதுக்கு நீரே வெற்றி கொடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல இங்கு நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெற்றி அடைந்து கொள்ளுவார்களாக. இவர்கள் குடும்பத்தில் இப்பொழுதே வெற்றி உண்டாவதாக. இவர்களை எதிர்த்து நிற்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. எல்லா புயல் காற்றுகளும் அடங்கி போவதாக. எல்லா கொந்தளிப்புகளும் அமைதி அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை திகில் அடைய வைக்கிற, இவர்களை ஆண்டவரே சோர்வுக்குள்ளாக்குகிற, இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளுக்கும் எதிராக இப்பொழுது நாங்கள் வருகிறோம். எல்லா அசுத்த ஆவியின் வல்லமைகளுக்கும் எதிராக இப்பொழுது நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகார வல்லமைகளை இப்பொழுது நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை விட்டு எல்லா பிசாசின் வல்லமைகளும் அகன்று போ என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். எல்லா இல்லாமைகளும் மறைந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையான சாணிகள் ஆசீர்வாதத்தால் நிரம்புவதாக, வெறுமையான வலைகள் மீன்களால் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வெறுமையான படகுகள் ஆசீர்வாதத்தால் நிரம்புவதாக இப்பொழுது ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை அற்புதமாய் இறங்கி அற்புதம் செய்வதாக. யார் யார் என்னத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கான பதிலை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த சண்டையிலே நீர் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தீர் என்று பார்க்கிறோமே. அதுபோல இந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் போகும் பொழுது வெற்றியோடு போவார்களாக, வெற்றியோடு போவார்களாக. பேதுரு ஆண்டவரே அன்றைக்கு அலையிலே அந்த கடலிலே நடந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நீர் இப்பொழுது பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையிலே நடக்கிற மக்களாக நீர் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இதோ இங்கே இருக்கிற எல்லாரையுமே, இணையதளத்தில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக, ஆசீர்வதிப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே நீர் வாளோடும் ஈட்டியோடும் போராடி வெற்றி கொடுக்கிறவர் அல்ல. நீர் வாளை விட பெரியவர், ஈட்டியை விட பெரியவர். நீரே எங்களுக்கு கேடயமான கடவுள். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொண்டும் நீர் வாழ்வை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்திலே இதோ இங்கு வந்திருக்கிற எல்லார் மேலும் இறை வார்த்தை சொல்லப்படுவது போல பனியை போல நீர் இறங்கி வருவீராக. இஸ்ரவேலே நான் உங்களுக்கு பனியை போல் இருக்கிறேன் என்று சொன்னீரேன். எர்மோன் மலையில் இறங்கி வருகிற பணியைப் போல நான் உங்கள் மேல் இறங்கி வருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற எல்லார் மேலும் நீர் பணியைப் போல இறங்கி வந்து வறண்டு போன நிலம் பனியினால் செழிப்படைவது போல, பயிர்கள் எல்லாம் பனியினாலே செழிப்பாய் வளருவது போல, இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு, அப்படிப்பட்ட ஒரு உயர்வு, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி இப்பொழுதே உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று இவர்கள் காண்கிற எகிப்தியனை போன்ற பிரச்சனைகள் இனிமேல் இவர்கள் காணாதபடி நீங்கி போவதாக. இதுவரை இவர்கள் கண்ட துன்பத்துக்கும் வேதனைக்கும் பதிலாக ஆண்டவரே பன்மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வெள்ளிக்கிழமை இடத்திலே போய் என் ஆண்டவரை நான் ஆராதனை செய்தேன், என் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று இவர்கள் அற்புதமாய் சாட்சி சொல்லக்கூடிய விதமாக இவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் மாற்றப்படுவதாக, மாற்றப்படுவதாக. இதை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் தாவீதை போல சாத்தானை வெல்லுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. இந்த உலகத்தில் இருந்து இவர்களை எதிர்த்து வருகிற எல்லா விதமான தீமைகள், இருள்கள், தவறான வழிகள் எல்லாவற்றையும் இவர்கள் வெற்றி கொள்கிற சக்தியை இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. உம்முடைய நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர். எல்லாரும் ஆண்டு கொதவை நன்றி செலுத்துவோம் இந்த நேரத்தில். Hallelujah, 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 praise God, hallelujah. Vetti kodi pidithiduvom, naam veeranadai nadandiduvom. Vetti kodi pidithiduvom, naam veeranadai nadandiduvom. Vellam pola saathan vandhalum, நன்றி செலுத்துறோம். Praise God, praise you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாணிக்கைக்காக ஜெபிப்போம். காணிக்கை கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு கரங்களிலே வைத்திருக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிந்து போகிறவைகளை கொண்டு அழியாதவைகளை, அழியாத ஆன்மாக்களை ஆதாயப்படுத்த நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நூறுக்கு நூறு விதமாக அறுவடை செய்யக்கூடிய அறுவடை நிலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நற்செய்தியை விதைக்கிற அந்த தூய பணியை நமக்கு நீர் காட்டினீர். அந்த பணிக்காக இப்பொழுது நாம் எங்கள் காணிக்கையை விதைக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த காணிக்கையை எடுத்து இன்னும் அநேக மக்கள் உம்முடைய இறை வார்த்தையை அறிந்து கொள்ள, நாம் இன்றைக்கு தியானித்தது போல இயேசுவினால் வாழ்வு உண்டாகிற அந்த உன்னதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இந்த காணிக்கையை நீர் பயன்படுத்துவீராக. இந்த காணிக்கையை கொடுக்கிற எங்களை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததி சந்ததியாக நற்செய்தி பணி இன்னும் பலவிதங்களை நாங்கள் கட்டி எழுப்ப ஆண்டவருடைய திருக்கரம் எங்களை ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கிள்ளி கொடுக்கிற தேவனல்ல, அள்ளி கொடுக்கும் தேவன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் எங்களிடத்திலே பணத்தை எதிர்பார்க்கிறவர்கள், எங்களையே நீர் எதிர்பார்க்கிறீர். ஆனாலும் ஆண்டவர், எங்களிடத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் உமா கொடுக்கும் பொழுது, உடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது, அதை வைத்தே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். அதன்படி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
நன்றியோடு திருவாயில் நுழைகிறேன், புகழ் பாடலோடு உம்முற்றம் வருகிறேன். நன்றி பலி உமக்கு செலுத்துவேன், இயேசுவே உன் பெயரை போற்றுவேன். நன்றி பலி உமக்கு செலுத்துவேன், இயேசுவேயும் பெயரை போற்றுவேன். நன்றியோடு திருவாயில் நுழைகிறேன், புகழ் பாடலோடு உம்முற்றம் வருகிறேன். நன்றி பலி உமக்கு செலுத்துவேன், இயேசுவேயும் பெயரை போற்றுவேன். எண்ணி முடியாத நன்மைகள் வாழ்வில் செய்த தெய்வமே, எண்ணி முடியாத நன்மைகள் இந்த வாழ்வில் செய்த தெய்வமே. நல்லவர் வல்லவர் அன்பு மிகுந்தவர், நல்லவர் வல்லவர் அன்பு மிகுந்தவர், தலைமுறைக்கும் நம்பத்தக்கவர். நன்றியோடு திருவாயில் நுழைகிறேன், புகழ் பாடலோடு உம்முற்றம் வருகிறேன். நன்றி பலி உமக்கு செலுத்துவேன், இயேசுவேயும் பெயரை போற்றுவேன். வேதனை சோதனைகளில் என்னை தாங்கிடும் செல்ல தகப்பனே, வேதனை சோதனைகளில் என்னை தாங்கிடும் செல்ல தகப்பனே. நல்லவர் வல்லவர் அன்பு மிகுந்தவர், நல்லவர் வல்லவர் அன்பு மிகுந்தவர், தலைமுறைக்கும் நம்பத்தக்கவர். நன்றியோடு திருவாயில் நுழைகிறேன், புகழ் பாடலோடு உம்முற்றம் வருகிறேன். நன்றி பலி உமக்கு செலுத்துவேன், இயேசுவேயும் பெயரை போற்றுவேன். பூட்டப்பட்ட வாசல்களெல்லாம் திறந்துவிடும் கருணைநாதனே, பட்ட வாசல்களெல்லாம் திறந்துவிடும் கருணைநாதனே. இந்நல்லவர் வல்லவர் அன்பு மிகுந்தவர், இந்நல்லவர் வல்லவர் அன்பு மிகுந்தவர், தலைமுறைக்கும் நம்பத்தக்கவர். நன்றியோடு திருவாயில் நுழைகிறேன், புகழ் பாடலோடு உம்முற்றம் வருகிறேன். நன்றி பலி உமக்கு செலுத்துவேன், இயேசுவேயும் பெயரை போற்றுவேன். நன்றி பலி உமக்கு செலுத்துவேன், இயேசுவேயும் பெயரை போற்றுவேன்.
ஆராதிச்சுவதுக்காக இருக்கும். கலங்காதே திகையாதே, நான் என்றும் உன்னோடு என்று சொன்ன ஆண்டவர், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம் அனைவரையும் ஒன்றாக கூட்டியிருக்கின்றார். நன்றி ஆண்டவரே. நமது வாழ்க்கையில் ஏற்படுற எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை அழைத்த தேவன், எங்களோடு இருக்கிற தேவனை பெரிதாக பார்ப்போம். அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை, ஆர்வத்தை எம்மில் வளர்க்க ஒன்றாக ஒரே குரலாக அந்த தந்தையை நோக்கி செவிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதன உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் பிளவிடாதேயும், தீமையில் நின்று வச்சுக் கொள்ளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமது. அருளறைந்த மரியாயே, வாழ்க. கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஜேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே, சர்வசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். பிதாச்சுதன் பரிசுத்தாவிக்கும் ஆமையுண்டாவதாக. பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பேராலே இறைவன் விட்ட சமாதானத்தை எல்லோருடன் பகிர்ந்து கொள்வோம்.
உள்ளத்தில் சொந்த மனா, பாதலத்தில் சொந்த காரணவர், இந்த உள்ளத்தில் சொந்த மனந்தமே, பரமானந்தமே, இதமாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இதமாபெரும் பாக்கிய காரணவர், இந்த உள்ளத்தில் சொந்த மனா, இந்த பாதலத்தில் சொந்த காரணவர், இந்த உள்ளத்தில் சொந்த மனா. சந்தோஷம் சந்தோஷம் Hallelujah.